விவிலியம் காலமெலாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 15. இறைவன் தன் இரக்கத்தால் என் வாழ்வை எவ்விதம் மாற்றினார் என்பதற்கு சாட்சியம் சொல்லவே நான் இங்கு வந்துள்ளேன்.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஒரு சிறை கைதி வத்திக்கானில் நடைபெற்ற ஒரு விழாவில் இவ்விதம் கூறினார். சீனாவில் பிறந்து இத்தாலியில் குடியேறி தற்போது பதுவை நகரில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் ஜாங் அகஸ்டினோ ஜியாங் கிங் என்ற 30 வயது இளையவர் இவ்வாண்டு ஜனவரி மாதம் வத்திக்கானுக்கு வருகை தந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆந்திரேயா தோர்னியல்லி என்ற பத்திரிகையாளருடன் மேற்கொண்ட ஓர் உரையாடலின் தொகுப்பு ஜனவரி 12 ஒரு நூலாக வெளியானது. இறைவனின் பெயர் இரக்கம் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த நூலின் வெளியீட்டு விழாவுக்கென பதுவை சிறையிலிருந்து அழைக்கப்பட்டிருந்த இளையவர் ஜியாங்கின் அவர்கள் இறைவன் எவ்விதம் தன்னை சிறையில் சந்தித்தார் என்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்.
இளையவர் ஜியாங்கிங் அவர்கள் 12 வயது சிறுவனாயிருந்தபோது தன் பெற்றோருடன் இத்தாலிக்கு வந்து சேர்ந்தார். வளர் இளம் பருவத்தின் வாசலில் நின்ற ஜியாங்கிங் நாடு, மொழி, கலாச்சாரம் என்று பல வழிகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ வேண்டியதாயிற்று. இந்த குழப்பங்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் 16 வயதில் அவரது வாழ்வு தடம் புரண்டது. அவருக்கு 19 வயதானபோது ஒரு பெரும் குற்றத்தில் பிடிபட்டு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். சிறையில் அவருக்கு ஆறுதலாக இருந்த ஒரு சிலர் வழியே கிறிஸ்து தனக்கு அறிமுகமானார் என்பதை இளையவர் ஜியாங்கிங் அவர்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கூறினார். 2014 அவர் திருமுழுக்கு பெற்றபோது அகஸ்டின் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார். தாயான புனித மோனிகாவின் கண்ணீராலும் ஜபங்களாலும் மனம் மாறிய புனித அகஸ்டினைப் போல தானும் தன் அன்னையின் கண்ணீராலும் கிறிஸ்துவின் அறிமுகத்தாலும் மனம் மாறியதாக கூறினார் இளையவர் ஜியாங்கிங். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவனின் இரக்கம் சிறையில் தன்னை பாதுகாத்து வந்துள்ளது என்பதை இளையவர் ஜியாங்கிங் அவர்கள் தன் பகிர்வில் வலியுறுத்தி கூறினார்.
அன்பு இதயங்களே, இறைவனின் பெயர் இரக்கம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய இளையவர் ஜியாங்கிங் அவர்கள் தன் உரையின் இறுதியில்,
அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களே, உங்கள் பாசத்திற்கும் மென்மையான குணத்திற்கும் மிக்க நன்றி. இரக்கம் நிறைந்த ஓர் இடையரின் உள்ளத்தை வெளிப்படுத்தும் இந்நூலுக்காக உமக்கு நன்றி. உங்களை எங்கள் ஜபங்களில் எப்போதும் நினைவில் கொள்வோம்
என்று தன் உரையை நிறைவு செய்தார். அன்பு இதயங்களே, இறைவனின் இரக்கம் இந்த இளையவரை தேடி அவர் வாழ்ந்த சிறைக்குச் சென்றதால் சிறையிலேயே அவர் பரிபூரண பலனை பெற்றார் என்று கூற முடியும். இத்தகைய புதுமைகள் இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டில் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பரிபூரண பலனை குறித்து எழுதிய மடலில் சிறை கைதிகளை பற்றி தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டுள்ளார். வயது முதிர்ந்தோரும் நோயுற்றோரும் தாங்கள் வாழும் இடத்திலேயே பரிபூரண பலனை பெறுவதற்குரிய வழிகளை திருத்தந்தை ஒரு மடலில் குறிப்பிட்டார் என்பதை சென்ற விவிலிய தேடலில் சிந்தித்தோம். இதைத் தொடர்ந்து அன்பர்களே, அதே மடலில்,
தங்கள் சுதந்திரம் மறுக்கப்பட்டு சிறையில் இருப்போர் மீது என் சிந்தனைகள் திரும்புகின்றன
என்ற வார்த்தைகளுடன் சிறைப்பட்டோர் மீது தன் கவனத்தை திருப்புகிறார் திருத்தந்தை. சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்பது யூபிலி ஆண்டின் ஒரு நோக்கம் என விவிலியம் கூறுகின்றது. இந்த எண்ணத்தை திருத்தந்தை அவர்கள் தன் மடலில் பின்வரும் வரிகளில் வெளிப்படுத்தியுள்ளார்.
பொது மன்னிப்பு வழங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு தருணம் யூபிலி ஆண்டுகள். தங்கள் தவறுகளை உணர்ந்து வாழ்வை சீரமைத்து மீண்டும் சமுதாயத்தில் இணைய விளைவோரை மனதில் வைத்து யூபிலி மன்னிப்பு உருவாக்கப்பட்டது
என்று யூபிலி ஆண்டின் ஒரு முக்கிய நோக்கத்தை சுட்டிக்காட்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், சிறையில் இருந்த வண்ணம் யூபிலி ஆண்டின் பரிபூரண பலனை எவ்விதம் அடைய முடியும் என்பதை பின்வரும் வரிகளில் எடுத்துரைக்கின்றார்.
இறைவனின் இரக்கம் சிறையில் இருக்கும் அனைவரையும் தொட வேண்டும். மன்னிப்பு மிக அதிகமாக தேவைப்படும் இவர்கள் அருகே இறைவன் தங்கியிருக்கின்றார். சிறையில் இருக்கும் சிற்றாலயங்கள் வழியே இவர்கள் பரிபூரண பலனை அடைய முடியும். தங்கள் எண்ணங்களையும் ஜபங்களையும் தந்தையாம் இறைவன் பக்கம் திருப்பி இவர்கள் தங்கள் சிறை கதவை கடந்து செல்லும் ஒவ்வொரு வேளையிலும் புனித கதவை கடந்து செல்வதை அது அடையாளப்படுத்தும். ஏனெனில் இறைவனின் இரக்கம் இவர்கள் உள்ளங்களை மாற்றுவது போல் இவர்கள் அடைபட்டிருக்கும் சிறை கதவுகளையும் விடுதலை அனுபவமாக மாற்றும் வல்லமை பெற்றது
என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இம்மடலில் விளக்கம் அளித்துள்ளார்.
கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவத்தை மன்னிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார், என் மீட்பரு
அன்பு நெஞ்சங்களே, சிறை கதவையும் புனித கதவையும் இணைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மடலில் இவ்வாறு எழுதியிருப்பது அவரது கற்பனையில் உதித்த ஓர் எண்ணம் அல்ல. திரு அவை பாரம்பரியத்தில் இத்தகைய எண்ணம் பல நூற்றாண்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்புள்ளங்களே, யூபிலி ஆண்டுகளில் புனித கதவை திறப்பதற்கு அக்கதவின் மீது திருத்தந்தையர் 3 முறை தட்டுவது ஒரு பாரம்பரிய வழக்கம். விவிலியத்தில் காணப்படும் 3 நிகழ்வுகளின் அடையாளமாக 3 முறை தட்டும் இந்த பாரம்பரியம் வந்திருப்பதாக திரு அவை வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. விவிலியத்தில் நாம் காணும் 3 நிகழ்வுகள் இவைதான்.
பாலை நிலத்தில் இஸ்ரேல் மக்கள் தாகத்தால் தவித்தபோது தலைவர் மோசே தன் கோலால் பாறையை தட்டி அதிலிருந்து தண்ணீரை பெருகச் செய்தது 1வது நிகழ்வு. புனித கதவின் வழியே இறைவனின் இரக்கம் தண்ணீராய் பெருகி மக்களின் தாகம் தணிக்க வேண்டும் என்ற பொருளில் திருத்தந்தை அதை 1முறை தட்டுகின்றார்.
சிலுவையில் இயேசு இறந்ததும் அவரது விலாவை ஈட்டியால் குத்தவே அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்பது 2வது நிகழ்வு. இயேசுவின் விலாவிலிருந்து வடிந்த இரத்தம் திருநற்கருணை என்ற அருள் அடையாளத்தையும், தண்ணீர் திருமுழுக்கு என்ற அருள் அடையாளத்தையும் குறிப்பது போல, புனிதக்கதவின் வழியே நுழைவோர் அருள் அடையாளங்கள் வழியே நிறை அருள் பெற வேண்டும், அதாவது பரிபூரண பலன் பெற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் திருத்தந்தை அதை 2வது முறை தட்டுகின்றார். அன்பு இதயங்களே, புனிதக்கதவு 3வது முறை தட்டப்படுவதற்கும் சிறைப்பட்டோர் விடுதலை பெறுவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை உணர்த்தும் ஒரு நிகழ்வு திருத்தூதர் பணிகள் நூலில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.
திருத்தூதர் பணிகள் நூல் பிரிவு 16. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவரும் அவரைச் சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள்.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைவனின் வல்லமையால் உருவான நிலநடுக்கம் சிறைப்பட்டிருந்த பவுலையும் சீலாவையும் விடுவித்தது. அத்துடன் சிறையிலிருந்தோர் அனைவரையும் விடுவித்தது. இந்த நிகழ்வை நினைவுபடுத்தவே புனித கதவை திருத்தந்தை அவர்கள் 3வது முறை தட்டுகின்றார். அன்பு இதயங்களே, பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்கதவு நிலநடுக்கத்தால் திறந்தது என்ற நிகழ்வில் ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் கூறும் விளக்கம் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. விலங்குகளால் பிணைக்கப்பட்டு சிறை கம்பிகளுக்குப் பின் வாழ்ந்த பவுலும் சீலாவும் கைதிகளா, அல்லது சிறைக்கு வெளியே வாழ்ந்த சிறை காவலர் உண்மையிலேயே கைதியா என்ற கேள்வியை இவர்கள் எழுப்பியுள்ளனர். இறைவன் தங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் பவுலும் சீலாவும் சிறைக்குள் மகிழ்வுடன் பாடிக்கொண்டிருக்க, சிறைக்கு வெளியே இருந்த காவலர் எந்நேரமும் தன் பதவிக்கும் உயிருக்கும் ஆபத்து வரும் என்ற பயத்தில் வாழ்ந்து வந்ததால் நிலநடுக்கம் ஏற்பட்டு சிறைக்கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டதும் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் என்பதை சுட்டிக்காட்டி, அந்த சிறைக்கூடத்தில் யார் உண்மையிலேயே கைதியாக இருந்தது என்ற கேள்வியை விவிலிய விரிவுரையாளர்கள் எழுப்பியுள்ளனர். அன்பு இதயங்களே, இறைவனின் பெயர் இரக்கம் என்ற நூலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யார் கைதி என்ற கேள்விக்கு வேறொரு வகையில் விளக்கம் அளித்துள்ளார். பொலிவியா நாட்டின் பல்மசோலா என்னும் இடத்தில் சிறை கைதிகளை சந்தித்த நிகழ்வை நினைவு கூர்ந்து திருத்தந்தை அவர்கள் தன் உரையாடலில் இவ்வாறு கூறியுள்ளார்.
பல்மசோலா சிறை கைதிகள் என்னை அன்போடு வரவேற்ற போது அவர்களிடம் நான் ஓர் உண்மையை மனப்பூர்வமாக கூறினேன். திருத்தந்தைக்கும் இறைவனின் இரக்கம் தேவைப்படுகின்றது என்பதே நான் அவர்களிடம் கூறிய உண்மை. புனித பேதுருவும் பவுலும் சிறை கைதிகளாக இருந்தனர் என்பதை அக்கைதிகளுக்கு நினைவுறுத்தினேன். ஒவ்வொரு முறையும் நான் திருப்பலி ஆற்றவோ அல்லது கைதிகளை சந்திக்கவோ சிறை குடத்திற்குள் நுழையும் வேளையில் ஏன் அவர்களுக்கு இந்நிலை, அது ஏன் நானாக இருந்திருக்கக் கூடாது என்ற ஓர் எண்ணம் எனக்குள் எழும். அவர்களுக்கு நிகழ்ந்த தவறு எனக்கும் நிகழ்ந்திருக்கக்கூடும். நானும் அங்கிருக்க தகுதியுடையவன்தான். எனக்கு முன் நிற்கும் இவர்களை விட நான் எவ்வகையிலும் உயர்ந்தவன் அல்ல
என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் நூலில் இவ்வாறு கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, சூழ்நிலை காரணமாக விலங்கிடப்பட்டு சிறைக்குள் கைதிகளாக வாழ்வோருக்கும், சிறைக்கு வெளியிலிருந்தாலும் சூழ்நிலை கைதிகளாக வாழும் நமக்கும் இறைவனின் இரக்கம் பரிபூரண பலனை தரும் என்பதை திருத்தந்தையின் மடல் உணர்த்துகின்றது. சிறைப்பட்டோரையும் யூபிலி ஆண்டையும் இணைத்து நமது தேடல் தொடரும்.
இன்றைய விபிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.